கார்த்திக் பாலசுப்பிரமணியன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் உதயசூரியன். மூன்றாவது முறையாக விஷ்ணுவின் மொபைல் ஒலிக்க தொடங்கிய போது அவனால் எடுக்காமல் தவிர்க்க இயலவில்லை. அதுவும் அழைத்தது ஸ்ருதியாக இருக்கும்போது. ஹே, சொல்லுமா?
இல்லைடா, கொஞ்சம் ஒரு சின்ன வேலையாக இருந்தான். அதான், அதை கையோடு முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன்.
அதுவும் முக்கியந்தாம்மா. இப்போ என்ன செய்யணும்னா?
அவ்வளவுதானே?
இதோ இப்போவே கிளம்பிட்டேன்.
எத்தனை மணிக்கு ஷோ?
சரி சரி, 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேனா?
ஓகேடா, பாய்.
ஃபோனை வைத்துவிட்டு பிரிண்டரிலிருந்து அந்த பேப்பரை எடுத்து கிழித்து கொண்டிருந்த போது மீண்டும் ஸ்ருதியிடமிருந்து ஒரு SMS வந்தது. 4 more minutes waiting for you என்று. அதை படித்துவிட்டு சிரித்து கொண்டே தலையை ஆட்டிவிட்டு போட்டதை போட்டபடி போட்டுவிட்டு ஸ்ருதியை பார்க்க ஆயத்தமானான். விஷ்ணு கூகுளிலோ அல்லது மைக்ரோசாஃப்டிலோ மாதம் 5 லட்சம் சம்பளம் பெறுவதற்கான அத்தனை தகுதிகளும் உடையவன். ஆனால் முறையற்ற வளர்ப்பில் திசை தவறி போனவர்கள் லிஸ்டில் அவன் சேர்ந்து கொண்டது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகளின் துரதிருஷ்டமே. எந்த இலக்கும் என்று தெரிந்தவனுக்கு ஒரு GPS போல வந்தவள்தான் ஸ்ருதி. அவனது வாழ்க்கையை ஸ்ருதிக்கு முன், ஸ்ருதிக்கு பின் என்று பிரித்து கொள்ளலாம். அவள் வரவுக்கு பின்னர் வந்தது தான் ப்ரௌசிங் சென்டர், பேஜர் மற்றும் ஆடம்பர வாழ்விற்கான ஆசை எல்லாம். ஒரு முறை ஆளுநருக்கு ஒரு மிரட்டல் இமெயில் இவனது ப்ரௌசிங் சென்டரிலிருந்து வந்தது. அது தொடர்பான விசாரணையின் போது அறிமுகமானவர்தான் SP கோகுல். விசாரணையின் போது இவன் அளித்த ஒத்துழைப்பும் நடந்து கொண்ட விதமும் மெயில் வந்த நேரத்தை வைத்து அப்போது அங்கு வந்த நபர்கள் யாரென்று வெறும் 15 நிமிடத்தில் கண்டுபிடித்து துப்பு துளங்க உதவிய இவனது திறமையும் அடுத்தடுத்த சைபர் கிரைம் குற்றங்களில் அவனது உதவியை நாட வைத்தது. இவனும் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் இன்ஃபார்மராகவே மாறிப்போனான். சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்திய அளவில் 4வதாக தேர்வு பெற்று தனக்கு கிடைத்த IAS பதவியை மறுதளித்து IPS பேட்ஜை அணிந்து கொண்டபோது கோகுலுக்கு வயது 24. ட்ரெயினிங் முடிந்து தனது 27வது வயதில் ஒரு மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கையே தனது தோள்களில் தூக்கி சுமந்தவன். செதுக்கி வைத்த தேக்கு தேகமும் அனல் பறக்கும் விழிகளும் கொஞ்சமாக முறுக்கிவிட்ட மீசையும் அவனது அப்பாவிடமிருந்து அவனுக்கு வந்த பொக்கிஷங்கள். கோகுலின் அப்பா ரிட்டையர்ட் போலீஸ் IG பத்மநாபன். டிபார்ட்மெண்டில் அவருக்கு ஒரு செல்ல பெயர் உண்டு, சிங்கம். அவரது நடையும் வெளியும் செயலும் அப்பெயர் வர காரணமாயிற்று. ஆனால் பணி ஓய்வுக்கு பின்பு ஒரு சர்க்கஸ் சிங்கமாகவே மாறிவிட்டார் பத்மநாபன். தனது மாடி அறை, ஹிந்து பேப்பர், கொஞ்சம் புத்தகங்கள், 4 வேளை காஃபி, அதுவே போதுமாய் இருந்தது அவர் உயிர் வாழ்வதற்கு. விஷ்ணுவிடமிருந்து வரும் தகவலுக்காக காத்து கொண்டிருந்தான் கோகுல். இவனது செல்பேசி அழைப்பிற்கும் விஷ்ணுவிடமிருந்து பதிலில்லை. ஸ்ருதி அருகில் இருக்கும்போது கடவுளே கண்முன் வந்தாலும் விஷ்ணுவிற்கு தெரியாது, கோகுல் மட்டும் எம்மாத்திரம். இரவு முழுவதும் ஏதாவது கம்ப்யூட்டரில் நோண்டி கொண்டிருந்து விட்டு பட்ட பகல் தூங்கி கொண்டிருப்பான். காரியம் அவசரமாதலால் தாமே சென்று பார்க்கலாம் என்று முடிவு செய்து மஃப்டியில் 8 பெருமாளின் பல்சர் பைக்கை வாங்கி கொண்டு விஷ்ணுவின் வீட்டுக்கு கிளம்பினான் கோகுல். வீடு வெளியில் பூட்டியிருந்தது. கதவுக்கு அருகிலிருந்த ஜன்னலை கொஞ்சமாக விளக்கி 8 தூரத்திலிருந்த வாஷ்பேசினை பார்த்தான். அங்கு வீட்டின் சாவி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு முறை இப்படி இவனுக்காக கோகுல் வெகுநேரம் காத்து கொண்டிருந்த போது விஷ்ணு தன் வீட்டின் சாவி ரகசியத்தையும் எப்போது வேண்டுமானாலும் தாராளமாக அதை எடுத்துக்கொண்டு திறந்து உள்ளே வரலாம் என்றும் கூறியிருந்தான். கோகுல் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த ஒரு மேசையில் ஒரு பிரிண்ட் அவுட் பேப்பரில் 2 வாசகங்கள் அடிக்கப்பட்டு இரண்டும் ஒரு இரும்பு ஸ்கேலின் உதவியால் பாதியாக கிடைக்கப்பட்ட நிலையில் இருந்தன. அதில் ஒன்று கோகுலுக்கு வரவேண்டியது.
மிஸ்டர் கோகுல், இதுதான் குறியீடு.
கவனம்.
விஷ்ணு.
மற்றொன்று யாருக்கோ.
SP கோகுலுக்கு நான் தவறான தகவலைத்தான் கொடுத்திருக்கிறேன், கவலை வேண்டாம்.
விஷ்ணு.
கோகுல் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே விஷ்ணுவிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒரு நிமிடம் யோசித்தவன் ஃபோனை எடுத்தான். ஆ, சொல்லு விஷ்ணு, பரவாயில்ல.
சரி சரி, இன்னைக்கு நைட்டுக்கு அனுப்பிடுவல்ல, அது போதும்.
பரவாயில்ல பரவாயில்லப்பா, ஓகே பாய்.
ஏமாற்றத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு உண்மையான குறியீடு அங்கு கிடைக்குமா என்று பார்த்தான்.
விஷ்ணுவின் கம்ப்யூட்டர் அருகிலேயே இருந்தபோதும் அதை ஆன் செய்து உள்ளே செல்வதென்பது அவ்வளவு சுலபமில்லை என்பது கோகுலுக்கு நன்றாக தெரியும். மேலும் நேரத்தை வீணடிக்கவும் விரும்பவில்லை. ஆக மொத்தத்தில் தகவல் உண்மை. அதுவும் 5 நட்சத்திர ஓட்டல் என்பது ஏற்கனவே உளவுத்துறை கொடுத்த தகவல். ஒரு சாதாரண ஓட்டலாக இருப்பின் தங்கியிருப்பவர்களை வெளியேற்றி சோதனை செய்துவிடலாம். ஆனால் வெளிநாட்டு தூதர்களும் பெரிய தொழில் அதிபர்களும் பல நாட்டு விளையாட்டு வீரர்களும் தங்கியிருக்கும் இடம். அதனால் அங்கு நடத்தப்படும் சின்ன ஒரு சோதனை கூட இந்தியாவின் மதிப்பை உலக நாடுகள் மத்தியில் பாதிக்க செய்யும். ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நாட்டின் வெளியுறவு கொள்கையில் பிரச்சனை ஏற்படலாம், நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படலாம், சென்செக்ஸ் சரியலாம். இப்படி பாதிப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம். கோகுலுக்கு கண்முன் மும்பை தாஜ் ஹோட்டல் சம்பவம் நிழலாடியது. அவனது போலீஸ் மூளை சரசரவென்று செயலாற்றத் தொடங்கியது. அங்கிருந்த எதையும் கலைக்காமல் வந்த சுவடு தெரியாமல் வெளியேறினான். கோகுலுக்கான பாராட்டு விழாவிற்கு பின்பு அவன் சீக்ரெட் ரிவியல் செக்ஷன் எடுக்க நேர்ந்தது. அதில் இந்த ஆப்ரேஷன் லக்ஸரியை வெற்றிகரமாக நடத்திய விதத்தையும் துப்பு துளக்கிய முறையையும் அங்குள்ள சீனியர் ஆஃபீஸர்களுக்கும் ட்ரெயினிகளுக்கும் கோகுல் விளக்கினான். இது அடுத்தடுத்த ஆப்ரேஷன்களில் தவறுகள் ஏற்படாமல் திருத்திக் கொள்ளவும் துப்பு துளக்கவும் உதவும். நமக்கு வந்த குறியீடு இது தான், SWH26F. இதன்படி சவுத் வெஸ்ட் ஹோட்டல், ஃப்ளோர் நம்பர் 6, ஹால் நம்பர் 2. இது தான் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கிற இடமாக தகவல் வந்தது. ஆனால் இது ஒரு தவறான தகவல். தான் விஷ்ணுவின் வீட்டுக்கு போனதையும் அங்கு கண்டதையும் விளக்கிவிட்டு தொடர்ந்தான். ஒரு போலீஸ்காரன் மட்டும் எப்பவும் யாரையும் முழுசாக நம்பிவிடக்கூடாது. இது எனக்கே ஒரு பாடம். இப்போ விஷ்ணு போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். அது ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சும் ஏன் அங்கேயும் ஒரு போலீஸ் ட்ரூப்பை அனுப்புனீங்க மிஸ்டர் கோகுல்? நான் அங்கே ஆள் அனுப்பாமல் இருந்தாலோ அல்லது அதுக்கு முன்னாடி விஷ்ணுவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ தீவிரவாதிங்க அலர்ட் ஆகியிருப்பாங்க. அதுதான், அவர்களை பொறுத்தவரையில் போலீஸ் தவறாகவே வழிநடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க பதுங்கி இருக்கிற இடம் ராயல் பேலஸ் தாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? விஷ்ணு தவறான தகவல் கொடுக்குறான்னு தெரிஞ்சதுமே அவனோட கால் ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ணோம். அப்போது அவனுக்கு ஒரு தடவை இந்த ராயல் பேலஸ்லேருந்து கால் வந்ததை கண்டுபிடிச்சோம். அங்கேயும் ஃப்ளோர் நம்பர் 6 ரெண்டு ஹால் இருந்தது, நம்ம சந்தேகத்தை உறுதிப்படுத்த உதவுச்சு. பாவம், ஹோட்டல் பேரை குறியீட்டில் மாற்றி சொன்னவன் ஃப்ளோரையும் ஹாலையும் மாற்றி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவனை திசை திருப்பி அவனைப் போலவே மற்றொரு ஹேக்கரை வச்சு அவன் சிஸ்டத்தை ஹேக் பண்ணதும் உண்மையான குறியீடு கிடச்சது. அது -RP H26F. எக்ஸலன்ட் கோகுல், ஒன்ஸ் அகெயின் யூ ப்ரூவ்ட் யோர் செல்ஃப். இது DIG முருகவேல். ஒரு ஃபார்மல் கைக்குழுக்களுடன் பாராட்டுகளை ஒரு சிறு புன்னகையால் கையாண்டான் கோகுல். அவனுடைய செயலுக்கு இப்போது நடந்தது உண்மையில் மிகச்சிறிய பாராட்டு. எப்போதுமே மீடியாக்களில் வெடித்த குண்டுகள் முதல் பக்கத்தையும் வெடிக்காத குண்டுகள் நடுப்பக்க ஓரத்தையும் ஆக்கிரமிப்பது புதிதல்ல. இத்தகைய பாராட்டுகளுக்காக வேலை செய்தவன் அல்ல கோகுல். கோகுலின் செல்பேசி தொடர்ந்து அதிர்ந்தவாறு இருந்தது. முக்கியமான மீட்டிங், ஆதலால் எடுக்காமல் விட்டாலும் அதன் தொடர் அழைப்பை அலட்சியம் செய்ய முடியவில்லை கோகுலால். செல்போனை எடுத்து சற்று கீழே குனிந்து தாழ்ந்த குரலில் பேசத் தொடங்கினான். அழைப்பு வீட்டிலிருந்து வந்தது.
சொல்லுங்கம்மா. சாயந்தரம் வாக்கிங் போனவங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலடா கோகுல். ஃபோனும் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா?
சரி வரேம்மா, பயப்படாதீங்க.
நான் கிளம்பி வரேன், ஹேமா பக்கத்தில் தானே இருக்கா?
மணி 12:10 நெருங்கி கொண்டிருந்தது. பொதுவாக 5:30 வாக்கிங் செல்லும் அப்பா 7 சரியாக வந்து விடுவார். சாதாரண நாளில் இப்படி ஒரு அழைப்பு வந்திருந்தால் அவ்வளவு பொருட்படுத்தியிருக்க மாட்டான் கோகுல். அப்பா சிங்கம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை.
ஆனால் சரியாக இந்த ஆப்ரேஷன் லக்ஸரி முடிந்து இரண்டாவது நாள் அதுதான் அவனை சலனப்படுத்தியது. கோகுல் முருகவேலிடம் மட்டும் முதலில் விஷயத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினான். போகும் வழியில் அப்பா வாக்கிங் போகும் பார்க்கை ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு அங்கு சந்தேகப்படும்படி யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய போதுதான் அவனுக்கு தெரிய வந்தது அன்றைக்கு அப்பா வாக்கிங் வரவே இல்லை என்பது. அங்கிருந்து கிளம்பிய அம்பாசிடர் வீட்டை அடையும் 10 நிமிடத்திற்குள் பல ஆயிரம் எண்ணங்கள் தலையில் ஓடியது கோகுலுக்கு. கோகுல் சிறந்த தைரியசாலித்தான். ஆனால் அப்பாவுக்கு ஏதேனும் ஒன்று என்று நினைக்கும் போதே அவனுக்கு மனது பாரமானது. ஏதேதோ நினைவுகள் வந்து போயின. கோகுல் ஒரே பையன். ஆதலால் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவர் அவர். கோகுலின் எந்த ஒரு முடிவுக்கும் அவர் நோ சொன்னதில்லை. அவன் படித்த படிப்பு, பின்பு சேர்ந்த போலீஸ் வேலை, காதலித்த ஹேமா என எதையும் மறுத்ததில்லை அவர். மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அவர் சிங்கமாக இருக்கலாம், ஆனால் அவனை பொறுத்தவரையில் அவர் ஒரு பசு. இது போன்ற இக்கட்டான தருணங்களில் மட்டுமே நினைவுக்கு வரும் கடவுள்களையெல்லாம் வேண்டிக் கொண்டான். பார்ட்டி நடந்த இடத்திலிருந்து இவன் வீட்டுக்கு வரும்போது மணி 11:30 தொட்டிருந்தது. அவன் வந்து சேரும் முன் அம்மா ஒரு 10 முறையாவது அழைத்திருப்பாள். ஹேமா அம்மாவுக்கு அருகில் இருப்பதே இவனுக்கு இருக்கும் ஒரே தைரியம். அருகிலுள்ள காவல் நிலையங்களுக்கு உடனடியாக தகவல் அனுப்பினான். காணாமல் போயிருப்பது சாதாரண ஆளில்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டின் முன்னாள் ஐஜி. எனவே விசாரணை கோகுல் சொல்லியவாறு காதும் காதும் வைத்தவாறு நடந்தது. வீட்டிற்கு வந்ததும் அம்மாவை அணைத்து ஆறுதல் படுத்திவிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதையும் நாலா பக்கமும் போலீஸ் தேடுவதற்கு முடுக்கிவிடப்பட்டதையும் கூறி தேற்றினான். மொபைல் ஃபோனை ஒருவேளை அவரது அறையிலேயே எங்காவது வைத்திருக்கலாம் என்றெண்ணி அவரது அறைக்கு சென்றான். காற்று வரும் ஜன்னலுக்கு அருகில் மேசை நிறைய புத்தகங்கள் மிகவும் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தி ஜானகிராமன் அப்பாவிற்கு பிடித்த எழுத்தாளர். அங்கே மேலே இருந்த அவர் எழுதிய உதயசூரியன் புத்தகத்தை எடுத்து மெதுவாய் தடவி கொடுத்தான். அதில் புக்மார்க்காக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த காகிதம் கீழே விழுந்தது. அதை குனிந்து எடுத்துவிட்டு ஏதோ உள்ளுணர்வு சொல்ல அதை விரித்து பார்த்தான். எஸ்பி கோகுலுக்கு நான் தவறான தகவலைத்தான் கொடுத்திருக்கிறேன், கவலை வேண்டாம். விஷ்ணு.